செய்தியாளர்கள் இதோ வெகு அருகில். நேயர்களே, இது 107.4 வேளாண் பல்கலையின் சமுதாய வானொலி. வெற்றி என்ற மந்திரச் சொல் அனைவருக்குமே விருப்பமான சொல். வெற்றி கனியை பறித்தவர்களை இந்த வெற்றியாளர்கள் இதோ நம் வெகு அருகில் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக சந்திக்க இருக்கின்றோம். இன்றைய நமது வெற்றியாளர் நமது பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி மாணவி V.S. சூசா. ஏனோ தானோ என்று படிப்பதும் படித்து முடித்த பின்பு ஏதோ ஒரு வேலைக்கு செல்வதும் அழகல்ல என்பதை இன்றைய இளம் தலைமுறை நன்றாக உணர்ந்துள்ளது. படிப்பு, கலை, ஆராய்ச்சி, விளையாட்டு என்று ஏற்ற பிரிவு ஒன்றை கையில் தேர்ந்தெடுத்து கோலோச்சுகின்றனர் இன்றைய இளம் தலைமுறையினர். அதற்கு சிறந்ததொரு உதாரணமாக திகழ்கின்றார் மாணவி சூசா. நமது விவசாய கல்லூரியில் MSc மண் மற்றும் பயிர் மேம்பாட்டுத் துறையில் 2ஆம் ஆண்டு படித்து வரும் இவர் நானோ கலைக்கொல்லி ஆய்வில் செய்த சாதனை புருவம் உயர வைத்துள்ளது. சமீபத்தில் நடந்த டெல்லி தேசிய இயற்பியல் ஆய்வுக்கூட அறிவியல் மாநாட்டில் தன்னுடைய ஆராய்ச்சி திட்ட அறிக்கையை சமர்ப்பித்து தேசிய விருதும் வாங்கி திரும்பியுள்ளார் மாணவி சூசா. ஆராய்ச்சியில் முழு மூச்சுடன் இருக்கும் சூசாவை நமது சமுதாய வானொலி நேயர்களுக்காக சந்தித்து பல சங்கதிகளை இங்கு தருகின்றோம். நானோ கலைக்கொல்லி ஆராய்ச்சியில் சாதனை படைத்த சூசா கூறிய கருத்துக்கள். நானோ என்பது ஒரு அலகு, எண்ணற்ற நுண்துகள்கள் இதில் அடக்கம். நுண்துகள்களாக மாற்றப்படும் போது வினை செய்யும் ஆற்றல் அதிகரிக்கும். எடுத்துக்காட்டாக ஒரு முழு கோதுமையை எடுத்துக்கொண்டால் அது தண்ணீர் உறிஞ்சும் திறன் குறைவு. ஆனால் அந்த கோதுமை துகள்களாக மாறியிருந்தால் நீர் உறிஞ்சும் தன்மை அதிகரிக்கும் அல்லவா? இதன் அடிப்படையில் தான் நானோ என்ற தொழில்நுட்பம் தற்கால விஞ்ஞான துறையில் விஸ்வரூபம் எடுத்து வருகின்றது. நானோ தொழில்நுட்பம் பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்களேன் என்று கேட்டபோது அவர் கூறியது, கணினி முதல் பல்வேறு துறைகளை வரும் காலங்களில் நானோ தனது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்று விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். நானோ தொழில்நுட்பம் கம்ப்யூட்டர் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் கம்ப்யூட்டர்களுக்கு பயன்படும் ப்ராசஸர் செய்ய பயன்படுத்தப்படுகின்றது. மருத்துவத்துறையிலும் நானோ பயன்பாட்டுக்கு வருகின்றது. புற்றுநோயை பொறுத்தவரை குணமாக்க முடியாத நோயாகவே உள்ளது. இதற்கு அறுவை சிகிச்சை, கதிரியக்க சிகிச்சை என்று பல்வேறு சிகிச்சைகள் இருந்தாலும் இதற்கு முழு தீர்வு என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது. ஆனால் புற்றுநோய் சிகிச்சைக்கு நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது புற்றுநோய் தோன்றும் போது அந்த நோய்க்குரிய முதல் செல்லை முற்றிலும் அழித்துவிட முடியும். வளர்ந்த செல்களை முழுமையாக குணப்படுத்தும் ஆராய்ச்சியும் நடந்து கொண்டிருக்கின்றது. இரத்தத்தில் உள்ள கொழுப்பை முற்றிலும் நீக்கி மாரடைப்பு வராமலும் தடுக்க முடியும். இவ்வளவு சாதனைகளையும் இந்த நானோ தொழில்நுட்பத்தை கொண்டு சாதிக்க முடியும் என்கிறார். அடுத்த தலைமுறை நானோ தொழில்நுட்பத்தை சார்ந்துதான் இருக்க முடியும் என்பது தெளிவாகிவிட்டது. எனவே ஜீவ ஆதார தொழிலான விவசாயத்திலும் நானோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதால் உருவாகும் நன்மைகள் என்ன என்று கேட்டபோது வெற்றியாளர் சூசா சொன்ன கருத்துக்கள். வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பே நானோ தொழில்நுட்பம் பற்றிய ஆராய்ச்சி துவக்கப்பட்டுவிட்டது. புதுமையான ஆராய்ச்சியில் ஆர்வம் அதிகம் என்பதால் நானோ தொழில்நுட்பம் சாமானிய மக்களுக்கும் பயன்படக்கூடியதாக இருக்கும் வகையில் தேர்ந்தெடுத்து இந்த மாணவி ஆராய்ச்சி செய்துள்ளார். அதாவது விவசாயத்தில் மகசூல் இழப்பை தருவது களைச்செடிகள்தான். கோரை, அருகு, காட்டுக்கண்டங்கத்திரி, சுடுமல்லி, பார்த்தீனியம் உள்ளிட்ட 7 வகை களைகள் இதில் அடங்கும். என்னதான் களைக்கொல்லிகளை பயன்படுத்தினாலும் கோரை, அருகு போன்றவை திரும்ப வளரக்கூடியவைதான். இதனால் நிலத்தின் தரம் குறையும். இந்த களைகள் நிலத்தில் உள்ள அத்தனை சத்துக்களையும் எடுத்துக்கொள்கின்றது. இதனால் பயிர்களுக்கு உரம் போட்டாலும் வீணாக போகின்றது. கோரையை பொறுத்தவரை அதன் கிழங்கு 5 ஆண்டுகள் வரை நிலத்தில் உயிரோடு உறக்க நிலையிலேயே இருக்கும். களைக்கொல்லிகளை போட்டாலும் கிழங்கு மட்டும் அழிவது இல்லை. ஒரு பயிர் சாகுபடி முடிந்ததும் அடுத்த சாகுபடி நேரத்தில் இதுவும் தலை தூக்க ஆரம்பித்து விடுகின்றது. எனவே ஆள் வைத்தும் இயந்திரம் வைத்தும் களைக்கொல்லி மருந்து மூலமும் பறித்தாலும் களைகள் முற்றிலும் அழிக்கப்படுவதில்லை. எனவே களைகள் பற்றிய கவலை விவசாயிகளுக்கு தீருவதே இல்லை. எனவே இந்த களைகளை நானோ தொழில்நுட்ப முறையில் அழிப்பதற்கான ஆராய்ச்சியில் இறங்கினார்கள். களைக்கொல்லிகளை பயன்படுத்தும் போது உறக்க நிலையில் இருக்கும் களைகள் அழிவதில்லை. உறக்க நிலையில் இருக்கும் கிழங்கு எந்த பொருட்களை எடுத்துக்கொள்ளும் என்பதை கண்டுபிடித்து பின்னர் நானோ காப்சூல் வேதிப்பொருட்களையும் அந்த கிழங்கு உட்கொள்ளும் பொருட்களுடன் செலுத்தி ஆராய்ச்சி செய்யப்பட்டது. இதில் களைகளின் வீரியத்தன்மை 5 மணி நேரத்தில் 90% வரை குறைந்தது. இந்த ஆராய்ச்சி வெற்றிகரமாக ஆய்வுக்கூடத்தில் நடத்தப்பட்டது. நானோ துகள்களை விவசாயத்தில் எப்படி உபயோகப்படுத்தலாம் என்பது பற்றிய இந்த ஆராய்ச்சி கட்டுரையைத்தான் சமீபத்தில் டெல்லியில் நடந்த தேசிய இயற்பியல் ஆய்வுக்கூடத்தில் வெற்றியாளர் சூசா சமர்ப்பித்தார். இந்த மாநாட்டில் இந்தியா முழுவதிலும் இருந்து 35 பல்கலைக்கழகங்களிலிருந்து 500 பேர் கலந்து கொண்டனர். பல்வேறு துறைகளின் சார்பில் சுமார் 120 கட்டுரைகள் சமர்ப்பிக்கப்பட்டது. வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து மாணவி சூசா மட்டுமே கலந்து கொண்டார். இவரது கட்டுரைக்கு தேசிய அளவில் சிறந்த ஆராய்ச்சிக்கான பெஸ்ட் போஸ்டர் பேப்பர் விருது கிடைத்தது. சிறந்த வேளாண் விஞ்ஞானியாக வேண்டும் என்ற தனது எதிர்கால லட்சியத்திற்கு இந்த விருது மூலம் ஊக்கம் கிடைத்தது என்று சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டார் நம்முடன். தேசிய அளவில் ஆராய்ச்சி கட்டுரைக்கு விருது வாங்கி வந்த சூசாவை பல்கலைக்கழகத்தில் அனைவரும் பாராட்டினர். நேயர்களே, வெற்றி செய்திகள் எவ்வளவு கேட்டாலும் அந்த வெற்றி செய்தியை அதே வெற்றியாளரின் வாயிலாகவே கேட்கும் போது இன்னும் உத்வேகம் அதிகரிக்கும் அல்லவா? இதோ வெற்றியாளர் சூசாவின் அனுபவத்தை கேளுங்களேன். உடன் உரையாடுகின்றார் நமது பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் முனைவர் ஆர் விஜயராகவன் அவர்கள்.
தி கம்யூனிட்டி இ ரேடியோ ஸ்டேஷன் ஆஃப் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி ஃபீல்ஸ் ப்ரவுட் டு பி வித் மிஸ் சுசா ஹியர் டுடே. தி ஏர் இஸ் திக் வித் சுசாஸ் நேம் ஃபார் த சிம்பிள் ரீசன் தட் சி ஹஸ் காட் அன் என்வியபிள் அவார்ட், எ நேஷனல் அவார்ட், அண்ட் லெட் அஸ் லிசன் டு ஹர் அபவுட் ஹர் அகாம்ப்ளிஷ்மெண்ட்ஸ்.
I am Sushavis, doing second MSc agronomy in TNAU. I got the award for the best as the best poster award at the International Conference on Magnetic Materials and their Applications in 21st Century, and it was based on my MSc work which I have completed up to a part, and I could present the poster there, and I think that they have given the award since it is having an application work also, because it's an environment friendly aspect. It is a, as you all know, it is a nanotechnology is an emerging science which have ample applications in agriculture also, and as I have told, it is an environmental friendly aspect. Here we are using nanoparticles, especially iron nanoparticles, doped with other nanoparticles such as silver, palladium, etc., for the detoxification of atrazine herbicide residue in the soil. Atrazine, as we all agriculture scientists are knowing, it is a highly persistent herbicide which has a half-life of more than 120 days in the soil. When we apply it for the sake of the crop, first of all, it will destroy the weeds of maize, sorghum, like such a cereal crop. But after application, we don't know what is the fate of the herbicide in the soil. So by studies, we could found out that this herbicide is having high persistence, about 120 days half-life in soils, and it may be more than 6 to 8 months also. So after the intended crop like maize, sorghum, etc., when we go for other pulses like soybean, other green gram, black gram, etc., this herbicide which will be remaining in the soil may cause toxicity to the subsequent crops. With an objective of detoxifying this herbicide after its intended use in the soil, there are ample technologies like application of farmyard manure, application of other organic manures, etc., which will detoxify it to some extent. But all these are time taking, which will take... We cannot intend that it will detoxify at which we are intending that time. So through nanotechnology and by using nanoparticles, we can detoxify the herbicide residue within a second or within minutes. So this approach has been used by us, and since it is having an environmental friendly aspect to the soil, they have conferred the award to me.
Excellent, Susa, that you have also narrated how your research is an application part in the field of agriculture, sir. That too in the field of nanotechnology, the science which is going to rule us in the challenging years ahead. Susa, where are you hailing from?
Sir, I am a native of Thiruvananthapuram district of Kerala.
Right.
And I have done my UG in Kerala itself. And after that, I have returned ICAR entrance and I have been confirmed with the Junior Research Fellowship. And
oh, you have been already selected for Junior Research Fellowship.
ICAR, sir.
Right.
And after that, since it is an innovative field, I was fortunate enough being in nanotechnology itself. I am very fortunate to be at TNAU in doing this nanotechnology research.
Oh, very happy, very happy. What was your criteria for selecting agriculture as your basic degree?
Sir, my grandfather, everyone are basically farmers, sir. Even though my father and mother are employed, but we have agricultural background. So I too was very much interested in botany, again agriculture. So due to my interest, I have taken agriculture. And I wish that with my work, I can do some challenges in agriculture.
Sure. Can you tell us something about your family background?
Sir, my father is a lawyer and my mother is working as a BSNL accounts officer. Even though they are employed, we are having agriculture land, we are doing agriculture practices and crops like coconut, rubber, tapioca, all field crops we are using, plantation crops also.
Mm-hmm. What was your childhood dream?
As all students, I was also dreaming about to become a doctor. And for that only, I have written the medical entrance. And unfortunately, I couldn't get. But now I think that I am very much fortunate to get this agriculture. Only under the medicine field, only agriculture was also coming there.
Yes, Susa, what was your very first reaction on hearing that you have been awarded?
Actually, I didn't expect, sir, because that was an atmosphere where all scientists, physics-based scientists from IITs, all IITs were participating, other national-level institutes like National Physical Laboratory itself, other DMRL, many all physics-related institutes were participating. I had an intention that since we are having an application-level approach through an emerging science to the agriculture, felt that because due to the application, even though since it is an environmental-friendly approach, they have conferred the award.
Award, that is right. Is this your first award or recognition, or?
Sir, at the national level, it's the first.
This is the first award. During school days, you were excelling in.
Sir, other competitions, singing, dancing like that.
You would like to pursue your doctoral program also in the same field?
Yes, sir. Sure, sir.
Credit to your department also.
Sir,
department to the Tamil Nadu Agriculture University, Tamil Nadu State and whole country also, you know.
Yes,
what is your future goals?
Now in a scientist line, I would like to pursue much higher studies in this approach, nanotechnological application agriculture. And I would like to become a nanoscientist.
Nanoscientist in the years ahead. What are the known laboratories of nanoscience here in India?
Sir, in agriculture level, in spite of this TNAU, GB Pant is doing the work. Only three universities, they have been provided the fund for the nano research. One is Punjab Agriculture University, another one is GB Pant, along with the TNAU.
So, on the general parlance, what is your message to the youngsters?
Two things is I'd like to say that in any field you are working, you should be sincere enough and do utmost your ability so that you can excel. With your hard work, you can excel at any level.
Very good. How do you feel the organizational climate of this Tamil Nadu Agriculture University?
So it's excellent, sir, because there is every work they are delegating to the from top to bottom, so that everything can be cooperated, and also new technologies are coming. Even though I've heard that Cornell University has selected only TNAU as the only prime agriculture university in India to make a collaboration. So I think that here people are hardworking, so they can utilize that the opportunities as much to their extent, make it an excellent institution.
Okay. Who is your role model
here
in the general walk of life? Or
I am very much inspired by Mahatma Gandhi.
Right.
Also in agriculture field, I have been very much inspired by Dr. M. S. Swaminathan.
Great scientist who has contributed.
What
do you think after 10 years, after 20 years, the Indian agriculture will be?
Sir, because now even though everybody are telling agriculture is the backbone of Indian economy, but I think that when new technologies are coming over to agriculture, because it has been come to all fields like medicine, other engineering sector, everything. Now let it come to agriculture also, so that we can make some more revolutions in agriculture, so that we can make it farmers friendly, so that farmers are spending throughout their day at field. We can reduce their exhaustion, everything in that field, so that we can make far-reaching changes in the sector.
Excellent, Susa. Thank you very much for visiting the community radio station of Tamil Nadu Agriculture University and sharing your ideas, visions and aspirations with us. And this would become a great motivation to all the other students, not only in the agricultural field, but in all walks of life.
நேயர்களே, இது 107.4 வேளாண் பல்கலையின் சமுதாய வானொலி. நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது வெற்றியாளர்கள் இதோ வெகு அருகில் நிகழ்ச்சி. நேயர்களே, மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு வெற்றியாளரின் வெற்றி செய்திகளுடன் சந்திப்போம். நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள். இது 107.4 வேளாண் பல்கலையின் சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே.